إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم بصائر من ربكم فمن أبصر فلنفسه ومن عمي فعليها ஒமா அன அலைக்கு பி ஹஃபீல். பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் பேரருளால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டிய வழிமுறைகளில் ஒரு வழிமுறையான பெருநாள் நோன் பெருநாள் தொழுகையை நாம் எல்லாம் இன்று முடித்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு யாரை நபியாக வழிகாட்டியாக தலைவராக அல்லாஹ் ஆக்கிறானோ அந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒவ்வொரு வழியையும் நாம் முறையாக சரியாக அதை கடைபிடித்தோமானால் இந்த உலகில் நாம் நேர்மையாக ஒழுக்கமாக கண்ணியமாக வாழ்வதோடு நம்மை பார்க்கிற பிற மக்கள் நம்முடைய வாழ்வை நோக்கி நம்மை நோக்கி வருவார்கள். நாம் தான் அவளுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டுவதற்கு தகுதியானவர்களை உணர்ந்து நம்மோடு அருமையான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த நடைமுறையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். நாம் நமது நாடுகளிலே பார்க்கிறோம், திருவிழா என்ற பெயரால் நாளுக்கு ஒரு திருவிழா நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சில திருவிழாக்கள் நடப்பதற்கு முன்பாக நாட்டிலே பதட்டம் ஏற்படுமோ, அதனால் சண்டை சச்சரவு ஏற்படுமோ என்று குழப்பங்கள் ஏற்படும் என்று பயந்து அதற்காக காவல்துறை அணுகி மிகப்பெரிய பாதுகாப்போடு நடந்து கொள்கின்ற திருவிழாக்களை பார்க்கிறோம். நாம் அல்லாஹுடைய தூதர் வருடத்தில் இரண்டு முறை நமக்கு திருவிழாக்களாக ஏற்படுத்தி இந்த சவ்வால் மாதம் ரமலான் முடிந்து முதல் சவ்வால் மாதத்திலே முதல் நாளும் அதேபோன்று துல்ஹஜ் மாதத்திலே பத்தாம் நாளும் இரண்டு நாட்கள் நாம் கூடுகிறோம். கூடுகிற மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் பல இடங்களில் பல மாதிரியாக நூறிலிருந்து ஆரம்பித்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். கூடுகிற எந்த சபையிலும் எந்த கூட்டங்களிலும் அந்த கூட்டங்களிலோ அல்லது கூட்டங்கள் செல்கின்ற வழியிலோ அல்லது அவர்கள் இருக்கின்ற எந்த பாதையிலும் எந்த இடங்களிலும் எவ்வித சிரமமும் அதனால் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் அது ஒழுங்காக அழகாக நடந்து வருவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எங்கேயாவது போலீஸ்காரங்க நம்மளை பார்ப்பதற்கு நம்மை நடைபடுத்துவதற்கு வழிமுறைப்படுத்துவதற்கு நம்மை பாதுகாப்பிற்கெல்லாம் இல்லை. ஆனால் ஏன் இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த வழிமுறை மனித சமுதாயத்திற்கு சரியான பாதுகாப்பான எல்லா வகையான வழியையும் காட்டி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கூடினோம். இந்த கூடிய கூட்டத்தில் ஏன் மற்ற கூட்டங்களில் கலவரங்களும் குழப்பங்களும் பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் அங்கெல்லாம் மனிதர்களாக உருவாக்கிய மனிதர்களாக கண்டுபிடித்த பல்வேறு வழிமுறைகளை பல வணக்க வழிபாடுகளை பல தலைவர்களை பல கடவுள்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் அவர்களை புகழ்வதும் அவர்களை துதிபாடுவதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் இப்படி இருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு வளமையாக இன்றைக்கும் இல்லாத ஒன்றை இன்றைக்கு நாம் செய்கிறோம். மற்ற நாட்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நாம் ஒன்று கூடுவதில்லை. நாம் தூக்கத்திலோ அல்லது வேறு பிற பணிகளிலோ இருந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு வளமைக்கு மாறாக இப்படி கூடினோமே, ஏன் கூடினோம்? கூடிய அந்த நேரத்தை ஒன்றாக பாருங்கள். இதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய எல்லோருடைய ஒரு நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நாள் கூட சொன்னார்கள்.
இங்கே கூடி என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள்? இந்த கூடுகிற கூட்டங்களிலே அவர்கள் யாரை பற்றி நாம் பார்த்த யாரும் யாரை பற்றி புகழவே மாட்டோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு பெரியவன், அல்லாஹு பெரியவன் என்ற இந்த ஒரு முழக்கத்தை தவிர இங்கு வேறு எந்த ஒரு மனிதனை துதிபாடுவதோ வேறு யாரை பற்றியோ புகழ்வதோ இகழ்வதோ இல்லை. இங்கு அல்லாஹ் மிகப்பெரியவன் அந்த அல்லாஹை புகழ்கின்ற ஒரே ஒரு புகழ்த்த நாம் எல்லோரும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தபடி இந்த அடிப்படையிலே பாருங்கள், நாம் எல்லோரும் தொழுகைக்காக அல்லாஹுக்கும் இந்த கையை கட்டியவுடன் வெளியே யாரா நின்று கொண்டிருந்தால் விரைவாக வந்துவிடுகிறார்கள், அல்லது அங்கு இங்கு யாரா திரும்பி பார்த்துக் கொண்டிருந்த அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் காட்டி ஒவ்வொரு வழியும் பாருங்க, அல்லாஹ் அக்பரின் ஒரு வார்த்தை நாம் வாங்க 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 அமைதியா இருங்க கேளுங்க கவனமா இப்படியே அந்த இடத்தையும் பெரிய சந்தமாயிடும். அமைதி அமைதி என்பதை அமைதியை கொடுத்துரும். ஆனா இங்க ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் அக்பர் என்று செல்லக்கொண்டு கையை கட்டியவுடன் எல்லோரும் அவர்கள் அவர் கட்டினை போல் நாம் எல்லோரும் கட்டிக்கொள்கிறோம். வளமைக்கு மாறாக ஏழு முறை அல்லாஹ் அக்பர் நாம் திரும்ப அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம். இதெல்லாம் இதை காட்டுகிறது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் வாழ வேண்டும். அந்த அடிப்படையை கடைபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு நோக்கம்தான். அப்ப அல்லாஹ் காட்டிய வழியில், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் நம்முடைய செயல்பாடுகளை, வழிமுறைகளை, வழக்கு வழிபாடு, கொடுக்க வாங்க பழக்கங்கள் அமைத்துக் கொள்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒற்றுமை, நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு எல்லாம் சர்வசாதாரண நிகழ்ந்து விடுவதை பார்க்கிறோம். இதற்கு மாற்றமாக எந்த துறையை எடுத்து பாருங்கள், எந்த இயக்கத்தை எடுத்து பாருங்கள், எந்த மதத்தை சமயத்தை எடுத்து பாருங்கள், அங்கெல்லாம் இப்படி அமைதியை நாம் பார்க்க முடியவில்லை. எனவேதான் நம்முடைய மார்க்கத்திற்கு பேரே இஸ்லாம். அமைதியான மார்க்கம், அமைதி ஏற்படுத்துகிற மார்க்கம், சாந்திமயமான மார்க்கம் என்ற அருமையான பேரோடு மார்க்கம் வந்திருக்கிறது. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நன்னாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வருடத்தில் இரண்டு முறை பல்வேறு பகுதிகளிலே தொழுது கொண்டிருந்தவர்கள், பல்வேறு இடங்களிலே தொழுது கொண்டிருந்தவர்கள், பள்ளியிலே தொழுது கொண்டிருந்தவர்கள், பள்ளி அல்லாத இடங்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரே இடத்திலே கூடுகின்றார்கள். ஒவ்வொரு ஏரியாவிலும் அந்த பக்கத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும் ஒரு இடத்திலே கூட வேண்டும். யாரெல்லாம் கூட வேண்டும் என்றால் பெண்களையும் அவசியம் அழைத்து வந்தார்கள். பெருநாள் வெள்ளிக்கிழமை தொழுகை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை கட்டாயப்படுத்தவில்லை. வருபவர் வரலாம், வராமலுக்கு இருந்து கொள்ளலாம் என்றார்கள். ஆனால் இந்த தொழுகைக்கு, இந்த பெருநாள் தொழுகைக்கு பெண்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அந்த பெண்களிலும் மாதவிடாய் பெண்களை கூட அழைத்து வாருங்கள் சொன்னார்கள். மாதவிடாய் பெண்கள் தொழக்கூடாது, ஆனால் தொழக்கூடாத அந்த பெண்களை கூட இங்கள் இந்த சபைக்கு அழைத்து வாருங்கள். அழைத்து வந்து அவர்கள் தொழும் இடத்தை விட்டு ஒதுங்கி இருந்து கொண்டு அங்கே நடக்கிற அந்த அல்லாஹுக்கு அவர்கள் சேர்ந்து கூறிக்கொள்ளட்டும், அங்கே நடக்கிற பிரார்த்தனையில் அங்கே நடக்கிற உபதேசத்தில் கலந்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்ப ஜும்மாவை விட ஒருபடி அதிகமான முக்கியத்துவத்தை இந்த பெருநாள் தொழுகைக்கு வழங்கி இந்த பெருநாட்டை எல்லோரும் ஒன்று கூடுகின்றார்கள். இந்த ஒன்று கூடுதல் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக ஒன்றை பதிய வைக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நாம் நம்முடைய அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தால் சென்ற வாரம், நேற்றைய தினம், சென்ற வருஷம் போ இப்படி எல்லாம் இருந்தபடி இன்றைக்கு நிறைய மக்களை பார்க்க முடியவில்லை. நம்மோடு நம்மை பெற்றவர்கள், நாம் பெற்ற பிள்ளைகள், நம்மோடு பிறந்தவர்கள், நம்மோடு இருந்த நண்பர்கள் பலரை இன்றைக்கு நாம் பார்க்க முடியவில்லை. இவர்கள் எங்கே சென்று விட்டார்கள், இவர்கள் எங்கே போனார்கள், அவருடைய நிலை என்ன என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்பதற்காக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய நம்பிக்கையில் முக்கியமான நம்பிக்கையாக மறுமை வாழ்க்கை என்று வலியுறுத்துகிறார். மறுமை வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வலியுறுத்தி எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவ வாழ்க்கைக்கு பிறகு 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்த காலத்தில் ஐவேளை தொழுகை இல்லை, கடமையாக்கப்படவில்லை, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஜகாத், ஹஜ் போன்ற இஸ்லாமியருக்கு மத்தியிலே எது மிக முக்கியமான வணக்கங்களாக இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த வணக்கங்கள் எல்லாம் மக்காவுடைய வாழ்க்கையில் கடமையாக்கப்படவில்லை. அந்த 13 ஆண்டு காலம் எதை போதித்தார்கள் என்னுடைய அடிப்படையே மறுமையைத்தான் சொன்னார்கள். மறுமை வாழ்க்கையை மையமாக வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை துவங்கினார்கள், அல்லாஹ்வு பிரச்சாரம் துவங்க செய்தான். அப்ப மறுமை வாழ்க்கையை பற்றிய எண்ணம், மறுமை வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை, அவருடைய உறுதி எந்த உலகம் இந்த உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறதோ அவருடைய வாழ்க்கையிலே தவறுகள் நிகழாது. ஒருவேளை நிகழ்ந்து விட்டாலும் அந்த தவறுக்காக வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிற நல்ல ஒரு சூழலை உருவாக்கிவிடும். ஆகவே இப்படி வடங்கள்ல ரெண்டு முறை கூடி அப்படி கூடுகிற போதெல்லாம் நாம் எல்லோரும் தோளோடு தோள் இணைந்து ஒரு ஒரே இடத்தில் கூடும் போது இதே மாதிரி நாளை மர்ஷ என்ற ஒரு மைதானத்தில் கூடுவோம். மனிதர்களாக இன்று நாம் ஒரு சில பகுதிகள் ஆங்காங்கே நின்றவர்கள் ஒரு இடத்திலே கூடுவதைப் போல உலகத்திலுள்ள எல்லா மக்களும் அல்லாஹு தஆலா இடத்தில் சேர்க்கிறார். இந்த நாளை பற்றி திருமறை குர்ஆன் பல இடங்களிலே பலமான சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த நாளுடைய மிக முக்கியமான அம்சத்தை என்ன சொல்லி காட்டினார்கள்? உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசியாக வந்த நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா இறை தூதர்களும் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். நாம் இருப்போம். எப்படி இருப்போம்? அங்கு நம்முடைய தலைக்கு மேலால் சூரியன் நின்று கொண்டிருக்கும். இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மேற்கு அப்பா இருக்கிற சூரியனே அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாம் தகிக்கிறோம். நம்முடைய நாட்டை விட இங்கு ஒருவேளை அதிகமாக வெப்பத்தை பார்க்கிறோம். தலைக்கு மேல் இருந்தால் இவ்வளவு கொடூரமாக வெப்பமாக சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட வெப்ப வெப்பத்திலே மூழ்கி கிடக்கிற போது, வேர்வையிலே மூழ்கிற போதுதான் மனிதர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அங்குமிங்குமாக ஓடி அலைகிற போது நம்முடைய கண்களுக்கு முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தென்படுவார்கள். அவரிடத்தில் ஓடி சென்று, நீங்கள் தான் முதல் மனிதர், உங்களைத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் படைத்தான், எல்லாருக்கும் நீங்கள் தான் தகப்பனார், ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் இருக்கிற நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்களே, எங்களுடைய நிலையிலிருந்து விடுவித்து எங்களை நீங்கள் கொண்டு போய் சொன்ன பதில். இதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க? இன்றைய தினம் நீங்கள் நினைப்பதை போல அல்ல, அல்லாஹ் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கோபத்தில் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் என்னால் எல்லாம் ஒன்று பேச முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரு செய்தி, இதை முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களை பாதுகாப்பாக இலையை போன்ற பெரும் பாவங்களை பாதுகாத்து நல்லவளாக ஆக்கி அவர்கள் சொன்ன பதில் வரிசையை பார்க்கிறாங்க. என்ன பதில் சொல்றாங்க? நான் நீங்கள் உங்களுக்காக பரிந்துரை செய்ய சொல்கிற போது நான் என்னுடைய தவறை ஒன்று நினைத்து பார்க்கிறேன். அப்ப தவறுகளை நினைத்து பார்க்கிற இடமாக மஹ்ஷர் அல்ல ரசூல் சொல்றாங்க. மனிதன் அங்கு நிற்கிற போதுதான் என உலகத்தில் பார்க்கிறோம். யாரை பாருங்க, எதை கேட்டாலும் ஒரு காரணம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும், நல்ல செய்தாலும், தாமதம் வந்தாலும், ஏங்க இப்படி செய்தீங்கன்னா அது ஒரு காரணம். ஏன் தெரியுமில்ல? சும்மெல்லாம் செய்யலைங்க, சும்மெல்லாம் பேசல, இப்படி இப்படி சூழல் ஆகிப்போச்சு என்று பல்வேறு சூழ்நிலைகளையும் காலம் காட்டி பல காரணங்கள் சொல்கிறோம். ஆனால் மறுமையில அல்லாஹ் சொல்ற வார்த்தை எல்லோருக்கும் மத்தியில, லிமனில் முல்குல்யோம், இன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் யாருக்கு என்று கேட்கிற போது உலகத்தில் தோன்றிய அத்துணை பேரும் மூலமாக இருப்பார்கள். யாரும் எதுவும் பேச முடியாது. அந்நாளில் திரும்ப அல்லாவே பேசுவான். இன்றைய தினம் அல்லாஹுக்கு எல்லா எல்லோரும் அடக்கி ஆளுகின்ற அதிகாரம் அல்லாஹ் வாகிமா, அவ ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும்தான். அப்ப அங்கதான் யாரும் எதனையும் சொல்லி சமாளிக்க முடியாது. அப்ப கடைசி நாள் கடைகள் சொல்ல அதுதான் சொல்றோம். ஏன்னா நாள் இல்லையா இருக்குது, அதற்கு பிறகும் நாள் இருக்கிறது. என்ன கடைசி நாள்? உலகத்தில் நாம் எதையேனும் செய்துவிட்டால் அதை சரி செய்து கொள்வதற்கு ஏதேனும் ஒன்றை சொல்லி செய்து சரி செய்து கொள்ளலாம், அதற்கு மறுநாள் செய்யலாம், அதுக்கு அடுத்த நாள் செய்யலாம், என்றெல்லாம் இப்படி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்றைய தினம் நாளை மறுமையில் சொல்லக்கூடிய நாளில் யாரும் அவர்கள் செய்த தவறுக்காக அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பில்லாத ஒரு நாள் தான் மஹ்ஷர் மைதானம். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் நான் இங்கே கூறியிருக்கேன். என்ன சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ் தஆலா என்னை சொர்க்கலோகத்தில் படைத்த என்பதும் அவருடைய ஊகை எனக்கு உயிரான் என்பதும் என்னை தான் முதல் மனிதனாக ஆக்கிறேன் எல்லா சிறப்பதற்கு இருந்தாலும் நான் ஒரு தவறு செய்து விட்டேன். என்ன தவறு செய்தேன்? அல்லாஹ் எனக்கு சொர்க்க பாக்கியத்தை எல்லாம் தந்திருந்தும் கூட ஒரு மரத்திற்கு செல்லாதே என்று அல்லாஹ் சொன்னானே, அதற்கு நான் மாறு செய்து அதை நினைத்து பார்க்கிறேன் என்றார்கள். அப்ப மஹ்ஷர் முக்கியமான நோக்கம் என்னென்றா, மனிதன் உலகத்திலே தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவர் கேள்வி கேட்கப்படுவான். மனிதன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும், மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நாளை மறுமையிலே பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நாள் தான் இந்த நாள். அதனாலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் யாருக்கும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். நபிமார்களே பிரபல்யமான அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய தூதரத்தில் இத்தபை மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, எல்லா அசத்தியத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு சத்தியத்தை மட்டுமே கடைபிடித்து வந்த இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்று என்று சொன்ன அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கெல்லாம் நம்ம கூடுறோம். என்ன சொன்னாங்க, அவனிடத்தில் சென்று இப்ராஹிமே நீங்கள் தான் நாங்களுக்கெல்லாம் தந்தை, மிகப்பெரிய தியாகி, அல்லாஹ் உங்களுக்கு ஹலீல் என்ற பட்ட பெயர் தந்திருக்கிறான், எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் சொல்ல. அவங்களும் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் நினைப்பது போல உங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஏன், அல்லாஹ் கடுமையான கோபத்திருக்கிறான் சொல்லிவிட்டு நான் செய்த சில தவறுகள் எண்ணி பார்க்கிறான். அப்ப என்ன நோக்கம்னா, அந்த வறுமையில ஒவ்வொருவரும் தான் தான் செய்த தவறு தன்னுடைய கண்ணுக்கும் உள்ளங்களுக்கு தெரியடா. பாருங்க, பலகாலம் ஒரு மனசு ஒரு செய்தி மறந்து போயிடுவான், இன்னைக்கு சரி நாளைக்கு மறந்து போகுது, நாளைக்கு மறந்து போகுது. ஆனா பல ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால மூத்தா இருக்கிறாங்க, அத்துறை பேருக்கும் தாங்கள் செய்த தவறு கட்டாயம் தெரியும். அப்ப அந்த தவறுக்காக அந்த மாதிரி அங்கு வருந்தோம் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமாருடைய பட்டியலாம் சொல்லி காட்டினாங்க. இப்ராஹிம் தியாகம் இருக்கிற மிகப்பெரிய தியாகம். அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, நான் உலகத்தில் வாழும் போது சில பொய்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்மள மாதிரி அற்ப காலத்திற்கா, நான் எதை செய்தாலும் நம் கண் முன்னால செய்வா, ஏப்பா செய்த செய்யவே இல்லைங்கிறான், நான் சொல்லவே இல்லைன்றான். அதற்காக எங்கேயும் போறான், காவல்துறைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போறான், இப்படி எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இப்ராஹிம் சொன்ன பொய்களை பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனதில் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருந்து கொண்டது. என்னது, இந்த சமுதாயத்தினுடைய கேடுகளுக்கு என்ன காரணம், ஒரு சமுதாயத்தில் எல்லா வகையான அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கு முக்கியமான தலையான காரணம் என்ன யோசித்தாங்க. நம்ம எத்தனையோ காரணம் நினைக்கிறோம், ஆனா முக்கியமான காரணம் என்பதை இப்ராஹிம் நினைத்தார்கள், சொன்னாங்க, செய்தாங்க. அது என்னன்னா, சமுதாயத்திற்கு எல்லா வகையான கேடுகளுக்கும் காரணம் சமூகத்தில் ஒரு சில நல்லவர்களை அவர்கள் இழந்துவிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நினைத்துக் கொண்டு அவர்களை வரம்பு மீறி அவர்களை போல்வதும் வணங்குவதுமாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நமக்கு மூத்தா நல்லடியார்கள் அடக்கி வைத்து விட்டு அவர்களை பிரார்த்தனை செய்வது போல இப்ராஹிம் நாட்டில் சிலையை வச்சு வணங்கிட்டுதான், அவர் சிலைகளை வைத்து அவர்கள் நல்லடியார்கள் நினைத்தவர்கள் பின்னால் வணக்கத்துக்கு ஆக்கிட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, இந்த சமுதாயத்தை நாம சரியான பாதி நடத்த வேண்டுமானால் இந்த சமூகத்திற்கு இருக்கிற இந்த சீர்களான நிலைகள் காலமாகிய இந்த சிலைகளை நல்லடியார்களை அவுளியாக்களை எல்லாம் சிலை உடைத்து தகர்த்த வேண்டும், இவர் உள்ளத்தில் இருக்கு மரியாதை இல்லை என்று காட்ட வேண்டும், அல்லாஹ் மட்டுமே வணக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் நினைச்சாங்க. அதுக்காக என்ன செய்தாங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அப்ப மக்கள் எல்லாம் திருவிழா நடத்துவதற்காக போவதற்காக திருவிழாவுக்கு போறாங்க. போகும்போது இப்ராஹிமே நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே, நான் நோயாளி, இன்னி சத்தியம் தான், நான் நோயாளியாக இருக்கிறேன், ஆரோக்கியம் இருக்கிறாங்க, நோயாளியா இல்ல, ஆரோக்கியம் இருக்கும் போதே நோயாளியா இருக்கிறேன்னு சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க, இவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அதையெல்லாம் உடைச்சிடும். அப்ப நோக்கம் உயர்ந்த நோக்கம், அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக ஒரு பொய் சொன்னார்கள். அப்படி சொல்லி இருந்தாலும் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பொய்யை நாளை மறுமை நான் நினைத்து பார்ப்பேன். எவ்வளவு உயர்ந்த கொள்கைக்காக உன்னதமா நோக்கத்துக்காக சொல்லிருக்கிறாங்க. அதற்காகவும் அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்கள். இதுதான் அன்னைக்கு நபிமார்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய மன்றத்தில் இருந்து கொண்டு பயந்து கொண்டிருந்த ஒரு நிலையை நபிகள் நாயகம் சொல்ல சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரியே செய்தாங்க, உடைச்சிட்டாங்க. உலகத்தில் யாரும் செய்யல. இன்னைக்கு நம்ம நாட்டில் பகுத்தறிவுடைய தந்தை என்று ஈரா பெரியார் அவர் கூட சிலையை உடைச்சார். எந்த சிலைய, மக்கள் வணங்குற சிலை இல்ல, அவரே ஒரு சிலையை செய்து அதை உடைச்சார். அதுக்கு நாட்டில் தடை இல்லை. ஏன், நான் செய்ய நான் உடைச்சேன். நிறைய பேர் ஆற்று வண்டி போடுற மாதிரி, குளத்து வண்டி போடுற மாதிரி, கடல்ல கரைக்கிற மாதிரி அவர் உடைச்சார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாரெல்லாம் சிலையை வணங்கிக் கொண்டிருந்த கடவுள் என்று வணங்கினார்களோ, பகிரங்கமாக வணங்கினார்களோ, அந்த கடவுள்களை அவர்களே உடைத்து தகர்த்தெறிந்தார்கள். தகர்த்தெறிந்த அவர்கள் இவர்களுக்கு முழுக்க உடைத்து மட்டும் காட்டக்கூடாது, இவருக்கு பாடம் கற்பிக்க என்பதற்காக ஒரு பெரிய நல்லடியாருடைய சிலையை மட்டும் விட்டு வச்சாங்க. உடைத்த சிலை கோளாரி அவருடைய கழுத்தில் மாட்டி வச்சாங்க. மக்கள்லாம் போயிட்டு பாக்குறாங்க, என்ன இப்படி உடைச்சிருக்க, யார் செய்திருப்பா என்று பார்த்தா எல்லாரும் தெரியும். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இவன் தானே செய்யிருப்பான், அவன் தானே செய்யிருப்பான், ஏன்னா ஒரு வேலை யார் செய்யலாம் அவனை சொல்லுவோம். அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யிருந்தா அது இப்ராஹிம் தான் செய்திருக்கணும் என்று சொல்லி அவர் பகிரவ கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிமே இந்த மாதிரி நாங்கள் இந்த கடவுளை யார் செய்தா என்று கேட்ட பல் ஃபாலோ கபீர் எங்கடையா கேக்குறீங்க, நான் செய்தா எங்கடையா கேக்குறீங்க, அந்த பெரிய அவளியா இருக்கிறார, பெரிய அல்லா நல்லா நினைச்சிருக்க, வணக்க கடவுள் நினைச்சிருக்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் அவ இப்படி ஒரு பொய்யை சொன்னாங்க. உயர்ந்த நோக்கத்திற்காக, உன்னதமா நோக்கத்திற்காக சொன்ன பொய்யை கூட அந்த மன்றத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் இன்றைக்கு நான் பதில் சொல்ல முடியாதே என்று. இதுதான் நபிமார்கள் நாளைக்கு மறுமையில பயப்படுற சொல்ல சொன்ன அந்த நினைவு. இன்னைக்கு நாங்கள் கூடும்போதெல்லாம் இதே போல ஒரு நாள் நான் ஒரு பகுதியில் மட்டும் ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் கூடியிருக்கிறோம், ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் ஒன்றுபடுவார்கள். அந்த நேரத்தில் நான் என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்வது, என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தவறுக்காக திருந்து வருவதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்தில் இரண்டு முறை நடத்தி காட்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இந்த உலகத்தில் எந்த தலைவனும் மனித நேயத்திற்கு, மனிதனுடைய மனிதன் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, அவனோடு நடந்து கொள்ள வேண்டிய உறவுக்கு அவர்களைப் போல வழிகாட்டிய தலைவரை பார்க்க இப்படியே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நாளை நாம் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிற போது, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கேட்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் போது, நீ சொர்க்கத்திற்கு போய் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்கி விடுவான். அப்ப யாருக்கு அல்லாஹ் சொர்க்கம் வழங்குவான்? இந்த உலகத்துல அணு அளவு கடுகளவு இணை வைப்பை செய்திருந்தா அவனுக்கு சொர்க்கமே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொர்க்கம் என்று சொல்வதாக இருந்தால் கடு அளவுக்கு கூட இணை வைக்க இணை வைக்காம இருந்தா பாருங்க, அவங்க சொர்க்கம் அவன் நல்லா தோழிருப்பான், நோபடிச்சிருப்பான், அடிப்படையில் நல்லவர் அவருக்கு தீர்ப்பை சொர்க்கத்துக்கு போகும். அப்ப சொர்க்கத்துக்கு போன எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். என்ன சாதாரணமா இன்னைக்கு ஒரு விசா கிடைச்சாலே பண்ண சந்தேகத்தை சில பேருக்கு அவ்வளவு பேர் சந்தோஷப்படுறான். அப்ப சொர்க்கம் தான் என்னது? விசா கிடைச்ச பிறகு எனக்கு கிடைக்கிற கஷ்டமே அவன் தெரியாது, கஷ்டத்தை வந்து பிறகு பாக்குறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அடைந்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சொர்க்கம் தான் என்ன? நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த மாதிரி கிடைக்கிற வாழ்க்கை சொர்க்கம். உழைப்பில்லாமல், தவறில்லாமல், கஷ்டம் இல்லாமல் நினைத்த உடனே கிடைக்கிற வாழ்க்கை சொர்க்கம். அந்த வாழ்க்கைக்கு போன்னு சொன்னா மனைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஓடி விரைந்து வருவார், வந்து சொர்க்கத்தில் காலை வைப்பதற்கு முன்பாக அங்கு ஒரு சத்தம் வரும், யாரெல்லாம் இவனை சொர்க்கத்தில் விடாத. பாருங்க, அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிடுவானா சொர்க்கன்னு. அப்ப அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிய தீர்ப்பை ஒரு மனிதன் மாற்றுகிறான் சொல்றார்கள். என்ன சொல்வான்னு ரசூலுல்லா சொல்றாங்க, சத்தமனி ஹாதா, முதல்ல சொல்ற விஷயம் இவன் என்னை திட்டினான். நீ சர்வசாதாரணத்தில் பாத்தீங்கடா, அட வீணா போறவன இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பேர் சொல்லாம கூப்பிடுற இல்ல, அவர என்ன வீணா போறவன இப்படி சொல்லி பழகுறாங்க. என்னங்க சொல்லிட்டீங்க? சும்மங்க, சும்மா நிறைய பேர் சும்மங்கிற வார்த்தை சர்வசாதாரணம் பயன்படுத்துறாங்க. சும்மா சொல்றேன் நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் பாரதூரமாக நரகத்தில் தூக்கிவிடப்படுகிறான். என்ன காரணம்? சிந்திக்காமல் சும்மா சும்மா என்று பேசிய வார்த்தையினான். ஆனால் வார்த்தைக்கும் மறுமையில நாம சொன்ன வார்த்தைக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் பதிய வைத்து இது போன்ற சந்தர்ப்பத்தில் எண்ணி பாருங்கிறான். அப்ப என்ன சொல்றான்? இவன் என்ன திட்டினான். முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சா இந்த உலகத்தை திட்டானப்பா, நீ திட்டு போ, உன்னை அடிச்சாலும் அடிச்சிட்டு போ, உன்னை வாங்கி தரா, அந்த வாங்கி திரும்ப வாங்கி என்று சொல்லலாம். ஆனா அந்த மன்றத்தில் அது அல்ல. இப்படி செய்திருந்தால் பரிகாரம் என்ன? இவன் செய்த நன்மை எடுத்து இவன் எடுத்து கொடுக்கப்படும். ஒரு மனிதன் நிறைய சொர்க்கத்துக்கு பொருள் அமல் செய்து வந்தவன் கூட அவனுடைய அமல் செய்து 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 முடிஞ்சு போன பிறகு ஒருவனுக்கு அவனுக்கு இவனுடைய நன்மை கொடுக்கப்பட முடியாது, நன்மையா தீர்ந்து போயிடும். அவனுடைய தீமையை எடுத்து அல்லாஹ் இவன்கிட்ட கொடுத்து அவன் சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முகமது சல்லல்லாஹு எப்படி விளக்குறாங்க பாருங்க. மயிலாக நாம இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் போல, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போல, மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தன்னை போன்ற பிற மனிதனை மதிக்க வேண்டும், அவள் அன்பா நடக்க வேண்டும், அவள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யாம இருந்தா அதனால் சொர்க்கம் போக வேண்டிய அளவிற்கு நல்ல அவள் செய்திருந்தால், நல்ல செய்திருந்தாலும் மனிதன் மனிதனுக்கு செய்த கேடுகளால் அவன் நரகத்துக்கு போக வேண்டிய எச்சரித்தான். அப்ப அப்படி போய் இருக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு சொல்ல முக்கியமா சொன்னா இந்த நன்றி கடத்துல என்னடா நான் பார்க்க, உலகத்துல சர்வசால பாக்குறோம் தாய் தந்தை, நம்முடைய தாய் தந்தையர்கள் மனிதர்களாய் நாம தகப்பனு கொடுக்கிற மரியாதை தாய் கொடுக்கறதே இல்ல. தாய் சிலர் ரொம்ப சர்வசாதாரணமாக வேலைக்காரி போல கூப்பிட அளவுக்கு பழகுவாங்க, வாழா போலான்னு சொல்லுவாங்க, நம்மள வாழா போலாமா பாபோ என்றெல்லாம் பேசுவாங்க. ஆனா எந்த தகப்பனு பேச மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே ஒரு மனிதன் அதிகமான அளவிற்கு ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இழைத்து சொல்லும் போது முதல் தாயை சொல்றான். மூன்று முறை தாயை சொல்ற, நாலாவது தகப்பனை சொல்றான். ஆக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகள் எல்லாம் நாம் குறைபாடுகள் வைத்திருந்தால் அந்த குறைபாடுகளுக்காகவும் நாளை மறுமையில நாம் சொர்க்கத்துக்கு போற பாக்கியத்தை இழந்துள்ள என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே மறுமையுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பதற்காக கூடுகிறது அந்த இடம். ஏண்டா இன்றைக்கு நாம் எந்த நாக்கினால் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதே நாக்கு நாளை மறுமையிலே பேச முடியாமல் அல்லாஹு தஆலா சீல் வைத்துடுவான், முத்திரை வைத்துடுவான். முத்திரை வைத்து விட்டால் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும். நம்ம கை பேசும், கால் பேசும், ஏனைய உறுப்புகள் எல்லாம் பேசும் போது மனிதன் நாம் ஆச்சரியப்படுவோம். இம சகித்தும் அலைதா, ஏனப்பா என்னுடைய உறுப்போ, இனா என்னுடைய கால், என்னுடைய கை, என்னுடைய உறுப்புகளாக நீங்கள் எங்களுக்கு பாதகமா சொல்றீங்களே கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? எங்களை எல்லாம் பேச வேண்டிய பேச வைத்து அல்லாத பேசிவிட்டால் பேசுகிறேன். அப்ப நம்முடைய அவயங்கள் கூட நாம செய்த ஒவ்வொரு செயலையும் தவறாக செய்திருந்தால், தவறாக சொல்லியிருந்தால், தவறாக பார்த்திருந்தால், தவறாக பிறருக்கு கேடு செய்திருந்தால் அதற்கெல்லாம் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் சரியான பதில் சொல்லாமல் இருந்தால் நரகத்துக்கு நிலை ஏற்படும். ஆகவே இப்படி கூடுகிற போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிரிச்சு பார்க்கணும். ஒரு மாசம் ரமலான் மாசம் முடித்து விட்டோம். இந்த ரமலான் மாதத்தில் நாம் முறையாக நோன்பை பிடிக்க வேண்டிய முறையில் பிடித்தோமா? அந்த ரமலான் காலங்களில் நாம் எத்தனை வணக்கங்கள் குறைபாடு செய்திருக்கிறோம்? நம்மோடு இருக்கிற நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இவர்களுக்கெல்லாம் யார் யாருக்கும் தவறு செய்திருக்கிறோமா என்பதையெல்லாம் ஒருவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதிகமாக விரும்பக்கூடிய ஒன்று மன்னிப்பு தேடல். நாளுடைய தவறுக்காக மன்னிப்பு என்ற பழக்கம் இருந்தா அல்லாஹ் அதை அதிகமாக விரும்புகிறான். அல்லாஹு தஆலா எப்போதும் நாம் மன்னிக்கிறேன் மன்னிக்க கொண்டிருக்கிறான். பலமுறை ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் பாடம் படித்த சஹாபாக்கள்ல மிக முக்கியமாக அபூபக்கர் உமர், இவனுடைய வரலாற்றை ஹதீஸ் நிறைய பார்க்கிறோம். அவர்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நெருங்கிய தொடர்புக்குரியவர்கள். ஒரு முறை அபூபக்கர் உமர் சண்டை வந்துச்சு. அவர் சண்டை என்பது யாருக்கு எப்போது வரலாம். சண்டை வந்த உடனே அந்த சண்டை முடிந்தவுடன் அவுக்கு அவர்கள் அந்த தகராறுல தான் தான் தவறு செய்த உடறாங்க. இந்த தகராறுல தான் தான் தவறு செய்து உடறார்கள். உடர்ந்த உடனே உமரே நான் தவறு செய்த மன்னிச்சுக்கீங்க என்று மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டா உமர் அல்லாஹு தாலா சட்டு போகுது. எல்லாருக்கும் ஆத்திரம், ஆத்திரக்காரன் எல்லாருக்கும் அதிகமான ஆத்திரம் முந்திரிக்கும். ஆமா நீங்க மன்னிப்பு மன்னிக்கணும் ஏற்படுத்தும். அப்படி கதவு மூடின உடனே நாமளா என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கேள்வி மனுஷனா என்று போயிருவோம். நமக்கான நீங்க மன்னிப்பு கேட்டோம்ல முடிஞ்சு வச்சுல என்றுவோம். ஆனா அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா தேடி போறாங்க. அல்லாவின் தூதரே, எனக்கும் உமருக்கும் ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டு விட்டது. அந்த தகராறுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டால் வருத்தப்பட்டு சொல்ல குறைய சொல்லல, வருத்தப்படுறாங்க. ஏன் மன்னிக்காம நான் மறுமையில பிரச்சனை வரும் நினைக்கிறார்கள். அப்படி சொன்ன உடனே ரசூல் சொல்லுவாங்க, யஃகஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் மன்னிப்பான் சொன்னாங்க. சொல்லி முடிச்ச உடனே உமர் அல்லாஹ் கோபம் வந்து தெளிஞ்சு தெளிந்த பிறகு ஆக தவறு செய்து மன்னிப்பு மன்னிக்கவான் சொல்லிட்டுவோமே, இது தவறு இல்லையா? பாருங்க எப்படி உடறாங்க. பாருங்க தவறு செய்தவர்கள் தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்க. அவர் மன்னிக்காம இருந்த அவருக்கு தான் செய்த தவறு பிறகு தெரியுதுல, மன்னிக்காம போயிட்ட அழுகு குற்றம் அல்லவா என்று அவர்கள் தேடி வருகிறார். வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க அவ்வளவு இல்ல, அவங்களுக்கு தெரியும் இங்க இல்லாட்டா எங்க இருப்பாங்க. சொல்ல முடியல, இந்த ஆள் திருமணி இங்க இருப்பாரு, இந்த நேரத்தில் இங்க இருப்பாரு என்று அந்த ஆட்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு இல்லையா ரசூலாட்ட இருப்பாங்க. நேர் அங்க வர்றாரு. வந்த உடனே சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தியாக உள்ளங்கள் பாருங்க. அவங்களெல்லாம் பற்றி ஒருத்தர் பேசினாண்டா அவன் முஸ்லீமே, அவள் குறை சொன்ன முஸ்லீமா இருக்க முடியாது. ஏன்னா சஹாபாக்களை பற்றி அவ்வளவு உயர்வாக அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க போயிட்டு அங்க அங்க இருக்கும்போது ஒவ்வொரு வர்றாங்க. வந்த உடனே அவ்வளவு இல்லாத மண்டி போட்டு ரசூலோட முகம் அப்படி மாறும். உமரை பார்த்த உடனே முகம் சோர்ந்து போச்சு, கோவம் வருகிறது. இந்த கோவலரை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படல, நல்ல மாட்டிக்கிட்டாரு சொல்லுவோம். மரியாதை மன்னிப்பு மன்னிச்சு கொண்டியான இவருக்கு ஏன் வேண்டும், இதெல்லாம் வேணுமா என்று சொல்லுவோம். ஆனா அவர் சொல்ல ஓடி வந்து மண்டி போட்டுக் கொண்டு அல்லாவின் தூதரே நான் தான் தவறு செய்தேன், தவறு என் பக்கம் இருக்கிறது, குற்றத்தை செய்து கண்டிக்க என்னை கண்டிங்க அவரை கண்டிக்க வேண்டாங்க. பாருங்க எவ்வளவு நல்ல உள்ளங்கள். ஏன் இப்படி செய்தாங்க? அவங்களெல்லாம் இந்த உலகத்தில் விவரங்களில் நடந்தார்களா அல்லது மரியாதை வேண்டாம் நினைத்தார்கள்? இல்லை. நாளைக்கு வறுமையில் அல்லாஹ்வுடைய பிரச்சனை வரக்கூடாது. அவர் சஹாபாக்களுடைய உயர்ந்த நோக்கம் இந்த உலகத்தில் எது எப்படி எல்லாம் பரவாயில்லை, வறுமையில் அல்லாஹ்வுடைய எது கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது, அதை வரக்கூடாது என்று உணர்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டுக்கல, கண்டுக்காம எல்லாரும் குமரே நீங்க அவர் யார் தெரியுமா என்று அவங்க சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் என்னை நான் மார்க்க இந்த அல்லாஹ் மார்க்கத்தை கொண்டு வந்த போது என்னை பொய்ப்படுத்தினீர்கள், இவரை உண்மைப்படுத்தினார். சித்தீக் என்ற பெயர் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் நம்ம பெயர் வைக்கிறோம், ஆனா சித்தீக் என்று சிறப்பு பெயராக கொடுக்கப்பட்டவர்கள் அவர் ஒரு ஆள் தான். சித்தீக் வாய்மையானவர், மிகப்பெரிய உண்மையாளர். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எந்த செய்தியும் உடனே ஏற்று உண்மைப்படுத்தினார்கள். அந்த அவர்கள் சொல்றாங்க, யார் தெரியுமா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போது நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினீர்கள், நான் அல்லாஹ் கூறி சொன்ன போது அவர் பொய், அவர் உண்மைப்படுத்தினால் மட்டுமல்ல, நீங்கள் என்னை புறக்கணித்த போது, என்னை வேசிய போது, திட்டிய போது, நாளை விட்டு வெளியாக்கிய போது அவர் அவருடைய பொருளை எல்லாம் கொடுத்து உதவினார், அவருக்கா நீங்கள் இப்படி தொல்லை கொடுத்தீர்கள், அவருக்கா நோவை கொடுத்தீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்ல சொன்னாங்க. அப்ப முறையாக மன்னிப்பு கேட்டு மன்னிக்காத போது அதற்காக அரசு கண்டனம் தெரிவித்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்ல பாடம் படித்த சஹாபாக்கள் இதை நல்ல உணர்ந்திருந்தாங்க. அதனால் நாம் ஒவ்வொருவரும் இது போன்ற நிலைகள் கூடுகிற போதெல்லாம் நாம் பலரோடு பழகிறோம், உற்றார் உடன் மட்டுமல்ல, நாம் குறிப்பாக வெளிநாடுகளிலே பல ஊர்க்கார பல நண்பர்களை பழகிறோம். பழகும் போதெல்லாம் நாம் இந்த உலகத்திலே நாம் தவறு செய்ய தவறுக்காக மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்புகள் குறையில சரி இவன் மன்னிக்க நினைக்கிறாங்க, அப்படி அறியக்கூடாது. அவ்வப்பங்கள் யாருக்குதான் மன்னிப்புகள், நிறைய விஷயங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க முடியாத காலத்துல, பள்ளி கூட வர முடியாத இந்த காலத்துல, ஒரு குறிப்பிட்ட நாளில் இரண்டு நபித்தோளுக்கு மேல கையை போட்டுக் கொண்டு வந்து மெம்பரில் அமர்ந்து கொண்டு கேட்கிறார்கள், நான் யாருக்காக தர வேண்டியிருந்த கேட்டு வாங்கிக்கோங்க, நான் யாருக்காக தவறு செய்த மன்னிச்சுக்கருங்க, நான் யாருக்காக அநியாயம் செய்த யாருக்காக அநியாயம் நிறைவேற்றி, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஏன் இந்த உலகத்துல யாரும் எதை வேண்டுமானாலும் எப்படி வாழ்ந்து விடலாம, நாளை மறுமையில் வாழ முடியாது. ஆகவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற வருடத்தின் நாட்கள் நம்ம எல்லாம் கூட செய்து நாம் மறுமையை பற்றி சிந்தித்து அந்த நாளில் நம்மிடத்தில் கேட்கிற கேளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்ற கவலை ஏற்படுத்தி நாம் அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக செல்வதற்காக இப்படி நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஒவ்வொரு நாளும் அஸ்தகஃபிருல்லாஹ வத்தூபிலே, யா அல்லாஹ் நான் செய்த பாவத்தின் ஒரு மன்னிப்பு கேட்கிறேன், தவறை திரும்பி வருகிறேன் என்று ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்வாங்க. அதுபோல் நாம அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தவறுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தாலும் கூட நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய அன்பு அதிகமாக பெறுவதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள். ஆக நாமும் ஒவ்வொரு நாள் சொல்லும் போது வெறுமனை சொல்லக்கூடாது, அஸ்தகஃபிர் சொல்லும் போது அல்லாஹ் நான் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க சொல்லும் போது நாம் என்ன பாவம் செய்தோம் என்பதை நம்ம கண்ணில் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அந்த பாவத்தில் உடனடியாக மன்னிப்பு வழக்கு வந்துடும். அவர் உடனடியாக வழக்கு வந்துட்டா அது தாய்வு கமல்லா தம்பரசர் சொன்னாங்க, யார் பாவத்துக்காக வருந்தி மன்னிப்புகளுக்கு பழக்கம் இருக்கிறதோ அவர் குற்றமற்ற ஆகிவிடுவார். எனவே சொர்க்கம் செல்வதற்கு இரண்டு வகையான கடமைகள், இரண்டு வகையான உரிமைகள், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாவுக்கு செய்ய உரிமைகள், மனிதர்கள் உரிமைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த ரெண்டுலையும் நாம் குறைவிடாது. அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை போல, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போல, மனிதர்கள் மனிதர்களின் கடமைகளை எண்ணி பார்த்து அந்த கடமைகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்திலே வாழ்ந்து மரணமடைவதற்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் என்ன என்ன தவறுகளை செய்துவிட்டோம் என்பதை தெரிந்து அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலும் தவறு செய்ய சம்பந்தப்பட்ட மக்களுக்கு மன்னிப்பு கேட்டு நல்ல மனிதனாக நல்ல முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து நாளை மறுமையிலே உயர்ந்த சுரக்கமாகிய ஜன்னத்தை பெறுகின்ற நல்ல பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தல்வராக வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.